ஒன்று சாமியல் பத்தா ரெண்டாவது அதிகாரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம், நம்ம கடந்த வாட்டி பார்க்கும்போது ஒன்னாவது அதிகாரத்தில் எப்படி அண்ணாக்கு ஒரு தான் ஒரு மலடியாக இருந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்புரு பொருத்தனை இல்லைங்களா, ஒரு பொருத்தனை செய்து கொண்டு அந்த அந்த ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்த பிறகு அந்த பிள்ளையை வந்து ஒரு மூணு நாலு வருஷம் இல்லைங்களா பால் மறக்கும் வரைக்கும் அந்த பிள்ளைன்னா ஒரு மூணு நாலு வருஷம் அந்த வரைக்கும் அந்த பிள்ளைய நல்லா பார்த்து வளர்த்து அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அந்த பிள்ளையை கொண்டு வந்து விடுறத பார்க்குறோம். ஷைலோவில் இருந்த அந்த ஆலயத்தில் கூடாரம் தான் இருந்துச்சு, அங்கே விட்டு ஏலிக்கிட்ட விட்டு சொல்லிட்டு வர்றத நம்ம பார்க்குறோம். அந்த கடைசி அந்த அதிகார கடைசி எப்படி முடியுதுன்னா அந்த சாமியோல் வந்து அங்கே கர்த்தரை அவன் ஆராதித்தான் அப்படின்னா ரொம்ப அருமையாக ஆண்டவரை பற்றி அந்த சிறு வயதுலேயே நல்லா சொல்லி கொடுத்து நல்லா போதிச்சு ஆவிக்குரிய காரியங்களை சின்ன வயசுலேயே இன்ட்ரெஸ்ட் அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கும்படி அந்த ஆலயத்தில் விட்டு போகிறத பார்க்குறோம். அது முடித்த பிறகு தான் அந்த ஆலயத்தில் அந்த பிள்ளைய விட்டுட்டு இரண்டாவது அதிகாரத்தில் இந்த அண்ணாவுடைய பாடல் வருது. அண்ணாவுடைய பாடல் ரொம்ப 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 அற்புதமான பாடல், வெரி வெரி மார்வலஸ் சாங் அண்ணா சாங், ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அதை நான் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப பயனடைஞ்சிருக்கிறேன், ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருக்கிறேன். ரொம்ப அந்த சாதாரணப்பட்ட பெண்ணே இல்லை, நம்ம அண்ணாவை பற்றி நினைச்சா அந்த அம்மா பாவம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சா, அண்ட ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அண்ணா பற்றி எண்ணமே எனக்கு மாறி போச்சு. ஷி இஸ் நாட் ஆர்டினரி லேடி, ரொம்ப அற்புதமான ஒரு லேடியா, பெரிய விசுவாச பெண்ணாக இந்த பாடல் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவருடைய சின்ன அனுபவம், அந்த சின்ன அனுபவத்தின் மூலமா அண்ணா ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிச்சு. பெரிய பாடம் என்ன, தேவனுடைய பராமரிப்பு என்ற ஒரு பாடத்தை அண்ணா படிச்சுக்கிச்சு. The providence of God, தேவனுடைய பராமரிப்பை நம்ப, நிறைய பேர் நம்புறதில்லை, நிறைய பேர் நம்புறதில்லை, நம்புறோம் அப்படின்னு சொல்றவங்களும் அதை நம்புறதில்லை. தேவனுடைய பராமரிப்புல முழுமையான நம்பிக்கை அண்ணாக்கு வந்துருச்சு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக. தேவனுடைய பராமரிப்புனா ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் ஆண்டு வருகிறார், எல்லாவற்றையும், உலகத்தில் இருக்கிற பெரிய காரியங்கள்ல இருந்து சிறிய காரியம் வரைக்கும் அவருடைய ஆட்சிக்குள்ள தான் இருக்குது. அவர் எல்லாவற்றையும் அவர் கட்டளையிடுவதனால தான் நடக்குது. அவர் கட்ட அது நடப்பதற்கு முன்பதாக அவர் தான் கட்டளையிடுறாரு. அது எப்படி நடக்கணும், எது நடக்கணும்ன்றது அவருடைய முடிவுனால தான் இந்த உலகத்தில் எல்லாமே செயல்படுகிறது அப்படின்ற பார்வை அண்ணாக்கு அந்த விசுவாசம் இந்த இதுல ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்கல. நாலு காரியங்கள் இந்த பாட்டுல பார்த்து, பத்து வசனங்கள், இந்த பத்து வசனங்கள்ல நாலு பாடத்தை அண்ணா படிச்சிருக்கிறத நம்ம ஒரு தலைப்பா போடலாம். நாலு பாடங்கள், ஃபோர் லெசன்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ஸ் அண்ணா லேர்ன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நாலு பாடங்கள், ஒன்றுன்னா பார்ப்போம். அவருடைய பிரதானமாக தன் சிந்தையில் இருந்த யோசனை என்னன்னு பார்க்குறோம் பாருங்களேன். தன்னுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு புள்ள பிறந்திருக்கு. எவ்வளோ இயக்கத்தோடு எவ்வளோ விதோடு இருந்து ஒரு தாய்க்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய நான் ஒரு பொருத்தனை பண்ணிருச்சு, பொருத்தனை அந்த பிள்ளைய நான் உமக்கே கொடுப்பேன்னு நான் கொடுத்து சொல்லிட்டு அந்த பிள்ளைய வந்து விட்டு போன ஆலயத்தில் இல்லைங்களா. ஓ எப்படி இருக்கும், ஒரு தாய்க்கு மூணு வயசு வரைக்கும் பிள்ளைய வளர்த்துட்டு ஒரு நாய்க்குட்டியை போய் பிரித்து அம்மாலேருந்து பிரிக்கிறீங்களேன்ற மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒரு அம்மாலேருந்து சின்ன குப்பை தான் பால் மருந்துருக்கு குழந்தை, அது எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கும் இல்லைங்களா. சின்ன பிள்ளைங்க இப்போ அவங்க கேட்டுக்கிட்டே அழுவாங்க, எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கும். அதை போய் விட்டுட்டு ஆலயத்தில் விட்டுட்டு தனியாக வருதுன்னா எவ்வளோ தாய்க்கு வலி இருந்திருக்கும், எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அதனால இயற்கையாகவே ஒரு பெண்ணு, இயற்கையாக பெண்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ ஏன் தான் அந்த பொருத்தனையை பண்ணணும் இல்லைங்களா, எதுக்கு தான் அந்த பொருத்தனையை, சொல்லாமல் இருந்தால் நல்லா இருந்துச்சு ஆனால் பண்ணிட்டோமே. இயற்கையாக பெண்கள் நினைக்கலாம் ஒரு வேலை, நான் ஏன் அந்த பொருத்தனையை பண்ணேன், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு மனசு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த அம்மா மனசு எப்படி இருக்குன்னு இந்த முதலாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுது படிங்களா. ரெண்டு சாமிய ஒன்று சாமியல் ரெண்டு ஒன்று.
அப்பொழுது அண்ணா ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களை கோருகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்.
என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் ஆனந்தத்தில் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தில் களி கூறின இருதயமே வெடிச்சிடும் போல இருக்குது சந்தோஷத்துல. எந்த தாய்க்குங்க இப்படி இருக்க முடியும்? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, நன்றியும் பெரிய திருப்தியும் ஒரு பெரிய ஆனந்தமும் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி ஒரு தாய்க்கு இப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்க முடியும்? உண்மையாகவே இந்த ஒரு நிலை யார் அடைய முடியும்னா, எந்த மனுஷி வந்து தாங்கள் வந்து பராமரிப்புன்ற கொடை கீழே தான் அவங்க வாழ்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் போது தான் இந்த திருப்தி, இந்த நிறைவு, இந்த ஆனந்தம் இருக்க முடியும். பாருங்களேன், அதுக்கு இந்த அம்மாவுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கைய எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறார் என்றுதான் இந்த அம்மா பார்த்து உணர்வு. எல்லா தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகங்களும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸும், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கல்யாணம், தன்னுடைய பிள்ளை, இப்ப பிறந்த சாமியோல், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பராமரிப்பு கண்ட்ரோல் பண்ணுதுன்றத உணர்ந்ததுனால தான், அது எல்லாமே கடவுளுடைய கட்டுப்பாடு கடியில் இருக்குன்னு உணர்ந்ததுனால தான் அந்த ஆனந்தம், என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுதுன்ற ஆனந்தம் அந்த அம்மாவுக்கு வருது. பாருங்களேன், அப்படின்னா வராது. நமக்கும் அப்படி அதை உணர்ந்தோம்னா, இந்த பராமரிப்புன்ற சத்தியத்தை சும்மா சொல்லிக்கிறது இல்லை, அதை உண்மையாவே வாழ்க்கையில் கிரகித்து உணர்ந்தோம்னா கர்த்தருக்குள் நம்மளும் களி கூற முடியும், நமக்கும் இந்த ஆனந்தத்தை ஷேர் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, நான் சொல்லி இருக்கிறேன், பெர்ஸ்பெக்டிவ், நம்முடைய பார்வை, வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோன்ற பார்வை, அதுல தான் எல்லாம் அடங்கியிருக்கு. நிறைய விதத்தில் நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்ம ஒரு உலக பார்வை வச்சிருக்கலாம், உலக பார்வை உலக பிரகாரமா சிந்திச்சு உலக விதமா காரியங்களை அணுகணும்னா அது துக்கத்திலையும் வேதனையிலையும் நமக்கு ரொம்ப மன கஷ்டத்திலையும் தான் முடியும். ஆனா வேத பார்வையின்படி பராமரிப்பு பார்த்தோம்னா எந்த சூழ்நிலையிலையும் சமாதானமோ திருப்தியோ நிறைவோ நமக்கு இருக்க முடியும். நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும், நமக்கு வேத பார்வை வேணுமா உலக பார்வை வேணுமா, செக்யுலர் வியூ, வேர்ல்ட்லி வியூ, வேர்ல்டு வியூன்னு வாங்க. நம்ம என்ன பார்வையில், அண்ணா நமக்கு சொல்லிக் கொடுக்குது என்ன மாதிரி பார்வை நமக்கு இருக்கணும். பாருங்களேன், என்ன மாதிரி பார்வை இருக்கணும், தேவனுடைய பராமரிப்பு கீழே எல்லாமே நடக்குது. நான் காலில் கூட சொன்னேன், பிலிப்பியர் 1 பவுல் சொல்றாரு, ஜெயில இருக்கிறாரு, அவரை பிடிச்சி சாக கூட கழுத்தை கூட வெட்டிடலாம், அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படித்தான் நடக்கும், ஆனா ஜெயில இருந்து வெளியே வந்துடுற, அதுக்கப்புறம் தான் அவரை இது பண்றாங்க. ஆனா அங்க அவங்க முதலாவது அதிகாரத்திலேயே அந்த பிலிப்பியர் மக்களை பார்த்து, நீங்கள் சந்தோஷத்தில் நிறைந்திருங்கள். ஏன் சந்தோஷத்தில் நிறைந்திருக்கணும்? எனக்கு இப்படி அயற்பட்டதுனால நீங்க சந்தோஷத்தில் நிறைந்திருங்க என்றார். ஏன் நான் ஏதாவது தலைகளை கேட்டிருக்கா? அவன் பார்க்கிற பார்வை வித்தியாசம். நான் ஜெயில இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா ஜெயில இருக்கிறது தேவனுடைய பராமரிப்பில் இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தினால் தான் நான் இங்க ஜெயில இருக்கிறேன். நான் இந்த ஜெயில இருக்கிற இந்த அனுபவத்தை வைத்து பெரிய காரியங்களை தேவன் நடத்தி வருகிறார், சுவிசேஷம் வல்லமையாக பரவுது. நான் இந்த ஜெயில இருக்கிறதுனால சீசர் ராயனுடைய குடும்பத்திலையும் சுவிசேஷத்தை பத்தி பேசப்படுகிறது, அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள்ல அது பெரிய காரியத்தை பார்க்க கத்துக்கணும், ஆண்டவர் இதன் மூலமா என்ன செய்ய போகிறார்ன்றத பார்க்க கத்துக்கணும். பவுல் அப்படி பார்த்தார், அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. பவுல் அதான் சொல்றார், கஷ்டத்திலையும் உபத்திரவத்திலையும் பெரிய காரியங்கள், கடவுள் இன்சார்ஜா இருக்கிறார், நம் வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் தான் அச்சீவ் பண்றார், பெரிய காரியங்களும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறார், கஷ்டமான பராமரிப்புலையும் அவருடைய நோக்கத்தை தான் அவர் நடத்துறார். அண்ணா சுச்சுவேஷன் வந்து பெருசு இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். ஒரு லேடி சொல்லிட்டு இருந்துச்சு, என்னங்க உலகம் அது, எல்லாம் இன்சென்சிட்டிவ் மென், யாரும் புரிஞ்சுக்கிறவங்க இல்லை, கட்டின புருஷனும் புரிஞ்சுக்கிறது இல்லை, பிள்ளையும் புரிஞ்சுக்கிறது இல்லை, என்னங்க உலகம் இது அப்படின்ற மாதிரி. அண்ணாக்கும் அப்படித்தான், எல்லாம் இன்சென்சிட்டிவ் மென், புருஷன் வழிய ஆள வழி தெரியாது, ஏன்னா பரவாயில்ல அண்ணா நான் இருக்கிறேனே அப்படி இப்படி சமாதானப்படுத்துறாரு. ஆண்டவர்கிட்ட போய் ஜபம் பண்ணி நம்முடைய வேதனையை போய் முறையிடலாம் ஆண்டவரேன்னு உதத்தையே கொட்டுறா, அங்க ஒரு மென் வந்திருக்கிறாரு, அவர் தான் பாஸ்டரு, அவர் என்ன சொல்றாரு, குடிச்சிட்டு வந்திருக்கிறீ அறிவர்கள் அவங்களுக்கு சர்ச்சில் அப்படின்னு போய் திட்டுறாரு. இல்லைங்களா? எவ்வளவு வேதனை, இன்சென்சிட்டிவ் மென் உலகம், உபத்திரம். வீட்டுக்கு போனா பெண்ணினா உடைய தொல்லை, டார்ச்சர். உனக்கு புள்ள இல்லையே, என்ன பாவம் பண்ண, ஆண்டவர் உனக்கு இப்படித்தானே பண்ணாரு, அப்படி இப்படின்னு டார்ச்சர், ரெகுலரா டார்ச்சர். தான் வந்து இதெல்லாம் இந்த வலி, இந்த வேதனை வருஷ கணக்குல அனுபவிச்சு அனுபவிச்சு இப்போ வாழ்க்கை நிலைக்கு வந்து அண்ணா எந்த நிலைமைக்கு வந்திருக்குதுன்னா, தன்னுடைய எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும், கஷ்டமான சூழ்நிலைகளும், அந்த மலடியாயிருந்த காலத்தின் சூழ்நிலைகளையுமே தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு, அவருடைய நோக்கத்துக்கு அவர் நிறைவேற்றி செல்லுகிறார். அவர் பராமரிப்பின் தேவன் என்றதை பார்க்க கத்துக்குச்சு. அதனால தான் கர்த்தருக்குள் நான் கனி கூறுகிறேன். இதை வந்து எடுத்துட்டு வந்து உடனோனா இது ஆண்டவருடைய பராமரிப்புல அவர் வச்சிருக்கிறார். அந்த பராமரிப்புக்குள்ள நான் இருக்கிறேன். அதனே விட்டு அந்த குழந்தைய தந்த ஆண்டவருடைய பெரிய திட்டம், பெரிய பர்பஸ் நிறைவேறி போயிட்டு இருக்கிறதுல நான் ஒரு கருவியாக இருக்கிறேன். என்னுடைய கஷ்டங்கள்லாம் அந்த நோக்கத்துக்காக, தெய்வீக நோக்கத்துக்காக பயன்பட போகிறது, பயன்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றத பார்க்கிற ஒரு பார்வை அண்ணாக்கு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அண்ணாக்கு? சப வரல இன்னும், இயேசு வரல இன்னும், ஆனா அங்கிருந்தே பார்த்து இந்த தெய்வீக நோக்கத்தை, ஆண்டவருடைய நித்திய நோக்கத்தை பார்த்து சந்தோஷப்படும். என்ன ஒரு விசுவாசப்பெண், என்ன ஒரு விசுவாசப்பெண். பவுல் சொல்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு, 4:12 பிலிப்பியர் 4:12 தான் சரிங்க, 4:12 இப்படித்தான் ஆகும். நமக்கு பராமரிப்பின் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்.
எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், துறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்.
பாருங்களேன், நான் கத்துக்கிட்டேன். கஷ்டம் வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்னு கத்துக்கிட்டேன். செழிப்பு வரும்போது கத்துக்கிட்டேன். எல்லா விதத்திலையும், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, எனக்கு ட்ரபுள் வந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் கண்டென்ட்மெண்ட், திருப்தியா இருக்க நான் கத்துக்கிட்டேன். முறுமுறுக்க மாட்டேன், கத்துக்கிட்டேன். நம்ம கத்துக்கிட்டோமா? ஒரு சின்ன கஷ்டம் வந்துடக்கூடாது. இஷ்டத்துக்கு புலம்ப வேண்டியது, இஸ்ரவேல் ஜனங்களே மிஞ்சிரும், அப்படியே புலம்புறது. ஆனா இல்ல, கத்துக்கிட்டேன். கஷ்டம் எனக்கும் வரும், நல்லது கொடுத்த தேவன் சில நேரங்களில் கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஆமா, இதெல்லாம் இந்த கஷ்டத்தையும் என் தேவன் பெரிய பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறாரே அப்படின்னு நினைச்சு நான் அமைதலா இருக்க கத்துக்கிட்டேன். அதான் அண்ணால பாக்குறோம். எப்போ தன் பிள்ளை அதான் அந்த திருப்தியில தான் நிறைந்து கஷ்டமான இடத்துல அண்ணா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைய கொடுத்து அவனுக்கு நாசரேட்டா ஒப்பு கொடுக்குது. நாசரேட்டா ஏலி என்ற ஒரு மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு வருது. ஏலி என்ற மனுஷன் ஊருக்கு தெரியும், அவருக்கு நல்ல பிரதான ஆசாரியர் இல்லை, அவருடைய பிள்ளைகளும் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. என் பிள்ளை என்ன ஆகும், எப்படி ஆகும்ன்ற வருத்தமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி கஷ்டத்திலையும் தன் பிள்ளைய இது பராமரிப்புல ஆண்டவர் நடத்த போறார். அவர் பர்பஸ் அவர் செய்ய போறாருன்னு ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்துட்டு தேவனை வந்து துதிக்குது. நம்ம வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த நிலைக்கு வர வரைக்கும் இந்த வாழ்க்கையில எல்லா என்னுடைய கஷ்டங்களும், உபத்திரவங்களும், இழப்புகளும், வேதனைகளும் ஆண்டவருடைய பராமரிப்பு ஒரு நோக்கத்துக்காக நடக்குதுன்ற பார்வை நமக்கு கிடைக்கிற வரைக்கும் எப்ப பாரு நமக்கு முறுமுறுப்போம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், புரியுதுங்களா? ஐயோ, பதட்டம், எது எடுத்தாலும் பதட்டம், பதட்டம், டென்ஷன், ஹார்ட் பீட்டு, திடீர்னு ஹார்ட் பீட்டு, அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருந்துப்போம். எப்போ அந்த பார்வை, அண்ணாக்கு இருந்த பார்வை நமக்கு கிடைக்க போகுது. பாருங்களேன், அண்ணாக்கு இருந்த எப்ப பார், ரெஸ்ட்லெஸ்னஸ், அதிருப்தி, முறுமுறுப்பு தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இந்த பராமரிப்பின் பார்வை அண்ணாவை பார்த்து நம்ம படிப்போமே. முதலாவது வசனத்தில் தான் சொல்லுகிறார், பாருங்களேன், கர்த்தருக்குள் நான் கனி கூறுகிறேன், இரக்கத்தை நான் பெற்று இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தணும். 10 குஷ்டரோகிங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, எல்லாருமே தான் நல்லா பண்ணாரு, ஆனா ஒருத்தன் தான் திருப்பி வந்தான். 9 பேரு நன்றி கூட சொல்றது இல்லை. ஆண்டவர் சொல்றார், இப்படித்தான் மக்களே, 90% பீப்புள் இப்படித்தான். நன்மைய என்னன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மை நிறைய கிடைக்காததுக்கு ஒரு காரணம் வந்து ஆண்டவர் மனுஷ குலத்தின் பாவம் இதான். ஆண்டவர் நன்மையா கொடுத்தோன்னா மனுஷங்க என்ன தன்மை செய்து, அந்த கொடுத்த நன்மைய ஒரு விக்ரமாக்கி அந்த கொடுத்த வரத்துல தங்களுடைய ஆசையும் இதுவும் போட்டு கொடுத்தவரை மறந்துடுது. அப்படிதானே நம்மளும் யோசிச்சு பாருங்களேன், கொடுத்தவரை மறந்துடுறது, கொடுத்த காரியத்தை ஒரு விக்ரமா மாத்திடுறது. நம்ம அது பிள்ளையா கூட இருக்கலாம், பிள்ளைய கொஞ்சிரும், பிள்ளைய இது பண்றோம், என் செல்லம், யாது அது இது இதுன்னு கொஞ்சு. அண்ணா பிள்ளைய கொஞ்சல, தேவனு கொஞ்சுது, என் கர்த்தருக்குள் நான் கழி கூறுவேன். அவர்கிட்ட இருந்து கிடைச்ச வரம் இது, அவரை துதிக்கு. அவருக்குள்ளனா எனக்கு நான் மலடியா இருந்திருக்கணுமே, அவர் கொடுத்தாரு எனக்கு. பாருங்களேன், அந்த கொடுத்தவரை மறக்கல. அதான் பக்தி மனுஷ பாவத்துல இருக்கிற மனுஷன் அதான். ஆண்டவர் ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்தாருன்னா அதுல மேலத்தான் வரத்து மேலத்தான் பெரிய அதே ஒரு விக்ரமா மாத்திடுறது. ஆனா நம்மளுக்கு உண்மையான விசுவாசிகள் எப்பவும் பாக்குறோம், உண்மையான விசுவாசிகள் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் மேல அன்பும் பக்தியும் பாசமும் தான் வளருதே தவிர இது இதுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். ஒரு இதய விக்ரமா மாத்திடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பொது இல்லைங்களா. அந்த அம்மா இப்படி செய்யறத பாக்குறோம் பாருங்களேன். அதுக்கு அடுத்ததாக கர்த்தருக்குள் மகிழ்ந்துவேன், களி கூறுவேன், என் மகனுக்குள்ள களி கூறுவேன். எத்தனையோ பெற்றோர்கள் அப்படி இருக்கிற மாதிரி அத பாருங்களேன். என் வாயை திறந்து அந்த கடைசியில வருது, என் வாயை திறக்கிறது படிங்க, அது திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். தான் வேதனை விட்டு ஆண்டவர் கிட்ட மனசை கொட்டும் போது வாயை கூட திறக்கல, ஏலி பார்த்ததான் குடிச்சிருக்கிறியான்னு கேட்டார். ஆனா இப்போ துதிக்கும் போது வாயை திறந்து துதிக்குது, எல்லாரும் ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு துதிக்குது. என்னுடைய கர்த்தருக்குள் களி கூறுகிறேன்னா அது ரொம்ப அழுத்தமா போட்டிருக்கு. ஐயோ என் ஹார்ட்டே பஸ்ட் ஆயிடும் போல இருக்குதே, ஆண்டவர்ல என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே ஆண்டவர் மேல போகுது, அவர் மேல போகுது, ஆண்டவர் நான் நிறைந்திருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்தானவர், அவருடைய மகத்துவத்துல மூழ்கி இருக்கிறேன், என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு ஆண்டவர் சந்தோஷத்துல. அதுதான் சொல்லுது, அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் அந்த அன்பு தன்னுடைய பார்வையை அது மாத்துது. அடுத்ததாக என்ன சொல்லுது, அதே வசனத்தில் கர்த்தருக்குள் களி கூறுவேன், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன கொம்பு உயர்ந்திருக்கிறது, நிறைய சங்கீதங்களை வர இந்த அம்மாக்கு திடீர்னு கொம்பு வந்துருச்சா உயர்ந்திருக்கிறதுனா, சிகரெட் ஒரு லாங்குவேஜ், ஒரு அடையாள மொழி. அந்த காலத்துல மிருகங்கள் அனிமல் வேர்ல்டு சண்டை போட்டுச்சுன்னா ஒரு மினிமம் இன்னொரு மிருகத்தை சண்டை போட்டுச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுமா, ஒன்னு ஜெயிச்சிருச்சுன்னா அது அப்படியே தலையில நிமிந்து கொம்ப உயர்த்தி நிற்கும், வெற்றி வந்துருச்சு பாரு எனக்கு அப்படின்னு, நான் வெண்ணிட்ட பாரு கொம்பு உயர்த்தி நிற்குது. அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள இந்த அம்மாவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது, அதனால உயர்ந்து தாவீது கூட அந்த கொம்பை எடுத்து ஊதி அதுல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணுவாங்க, ஹார்னை வச்சு ஊதுவாங்க, அதை ஊதி ஊதி அந்த மாதிரி கர்த்தரை நான் ஊதி ஸ்தோத்தரிச்சு உயர்ந்து சத்தம் போட்டு அவரை போட்டுகிறேன் பாருங்களேன். தன்னுடைய தனிப்பட்ட அனுபவம், தன்னுடைய பர்சனல் லைஃப் அதான் ஃபுல்லா நானு 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 வருது. கடவுள் தன்னுடைய பர்சனல் லைஃப்ல செஞ்சதை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு பாருங்க. அதான் ஏன்னா ஏன் இந்த அம்மாக்கு இது பெருசுன்னா, நான் ஒரு இடத்துல ஒரு கமெண்டேட்டர் சொன்னதை படித்தேன், ஒரு யூத பொம்பளைக்கு தான் ஒரு மலடின்ற வேதனை ரொம்ப வலிக்கும். ஏன்னா அந்த மேசியா வருகைக்கு காத்திருக்கிற ஒரு ஜாதி வந்து ஒவ்வொரு பொம்பளையும் தனக்கு குழந்தை பிறக்கும் போது மேசியாவுடைய வம்சத்துல வருமா, மேசியாவுக்கு எப்படியாவது இவர் உதவுவாரான்னு தான் எதிர்பார்க்கும். அந்த வரப்போற மேசியாவை நோக்கி தான் அந்த ஜாதியே வாழ்ந்துச்சு. அப்படி குழந்தையே இல்லாதன்னும் போது அதுக்கு வேதனை ரொம்ப இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி தான் இந்த அம்மா இருக்கிறத பாக்குறோம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ என்ன பண்ணுது, தன்னுடைய தனிப்பட்ட அனுபவம் முதலாவது வசனம், தட் இஸ் பர்சனல் லைஃப், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்துல எடுத்துக்கிட்டு அந்த அனுபவத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணுது, தனக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லா மனிதர்களுக்கும் அந்த அம்மா பேசுது, எல்லா மனிதர்களுக்கும் பேசி அந்த மனிதர்கள் இருந்து ஒரு அது மாத்திரம் எல்லா மனிதர் ஒரு தீர்க்கதரிசினி மாதிரி அங்கிருந்து வந்து எல்லா மனிதர்களை கடந்து புதிய ஏற்பாடுக்கு வந்து புதிய ஏற்பாடுல இருந்து கடந்து மேசியாவை பார்த்து வரப்போற நியாய தீர்ப்பு வரைக்கும் போயிடுது, உலகம் முடிவு வரைக்கும் போயிடுது. பாருங்களேன் ஒரு ப்ராஃபெட்டிக், ஒரு டெலஸ்கோபிக்கா அந்த இது வருதை பார்க்கலாம், அவ்வளவு கிராண்டா அந்த அம்மா பாட்டு இருக்கு. அதான் இந்த பாட்டு வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி, ஒன்னு சாமியல் ரெண்டு சாமியல் என்ன நடக்க போகுது, இந்த அம்மா பாட்டுல வர்றது தான் நடக்க போகுது. ஆண்டவர் என்ன செய்ய போறார், ஒருத்தனை உயர்த்துவாரு, ஒருத்தனை இறக்குவாரு, சோலை ஏற்றுவாரு, சோலை திருப்பி இறக்குவாரு, தாவீதை உயர்த்துவாரு, திருப்பி தாவீதான பிறகு சாலமனை உயர்த்து, இந்த மாதிரி தான் நடந்துட்டே போகும். அதெல்லாம் நடக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த பாட்டு பாருங்களேன். அருமையாக முதலாவது இந்த அம்மா என்ன கத்துக்குச்சு, பராமரிப்பை நம்ப கத்துக்குச்சு. உண்மையா பராமரிப்பை நம்ப கையும் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றாருன்னு நம்ப கத்துக்குச்சு. ரெண்டாவதாக பராமரிப்பை ஏன் இந்த அம்மா நம்புகிறதுனா, தேவனுடைய குணாதிசயத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுனால. நம்ம தேவனுடைய குணாதிசயம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய பராமரிப்பில் நமக்கு நம்பிக்கை ஏற்படும். பாருங்களேன், ரெண்டாவது வசனத்தில் தேவனை குணாதிசயங்களை துதிக்குது. ஒரு ஆண்டவருடைய குணாதிசயம், தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் நமக்கு இருக்கு இல்லைங்களா, ஒரு சாப்டர், தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குணாதிசயம் அவர் யார் அப்படின்றது ஒரு ஒரு மினி தியாலஜி மாதிரி அவருடைய குணாதிசயங்களை எடுத்து வைக்குது. என்ன சொல்லுது? ஆண்டவருடைய குணாதிசயங்களை பாடுது. ஆண்டவருடைய குணாதிசயம் பிராடா பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ட்ரான்சென்டென்ட் காட், எல்லாத்தையும் கடந்தவர், எல்லாருக்கும் மேல உயர்ந்தவர். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு குணாதிசயம் இம்மினன்ட் காட் அப்படின்னா மிக மிக நம்ம வாழ்க்கையில் நெருங்கி இருக்கிறவர், நுணுக்கமான காரியங்கள் அக்கறையா இருக்கிறவர், நம்ம தலைமுடிய கூட எண்ணி வச்சிருக்கிறவர், ரொம்ப அக்கறை கொண்டவர், அவர் எல்லாத்தையும் கடந்தவர், எல்லாத்தையும் உயர்ந்தவர். மாத்திரம் நிறைய பேர் என்ன நினைக்கிறது, இது ரெண்டும் ஆப்போசிட். அவர் எல்லாத்தையும் கடந்தவர் தான், நம்ம மேல அவர் அக்கறையே இல்லை. இல்லை, இந்த இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வந்துடுது. அவர் ரொம்ப மினுக்கம், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறவர், அவர் எல்லாத்தையும் கடந்தவர் இல்லை. அவர் ரெண்டுமே, அது ரெண்டுமே இந்த சங்கீதத்தில் இந்த பாட்டில் வர்றதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவருடைய பரிசுத்தம், கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அவருடைய குணாதிசயம் பரலோகத்தில் எப்பொழுதும் மேல் உலகத்தில் அவர் போற்றப்படுறது இந்த குணாதிசயத்துக்காகத்தான். அவருடைய குண முகத்தை எப்போதும் பார்த்து பரிசுத்தர் அவர். இஸ்ரவேல் ஜனங்களை அவரு காண அந்த செங்கடலிருந்து காப்பாத்தி கொண்டு வரும்போது பரிசுத்தத்தில் மகிமையானவர். இந்த அம்மா தன்னுடைய பாட்டுல பாடுது, தனக்கு கிடைச்ச வெற்றியில கர்த்தரை போல் பரிசுத்தம் அவர் இல்லவர் இல்லை, அவர்கள் எந்த விதமான பிள்ளையும் இல்லை, அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவருக்கு எந்த குறைவும் இல்லை. அதை நம்ம பாக்குறோமா? நம்ம குறையெல்லாம் ஆண்டவர் மேலதான் போடுறது. ஆதாம்ல இருந்து பிள்ளைகளா வந்தவங்க நீ கொடுத்த பொண்ணுதான், அவர் இருக்க வேண்டிய இதத்துல கடவுளா இருக்கிறதுல அவர் எந்த குறையும் இல்லை. குறையெல்லாம் உலகத்துல தான், நம்ம கிட்ட தான். பரிசுத்தர் அவருக்கு எந்த குறையும், மாரல் ஃபிளாவே அவர்கிட்ட இல்லை. கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை இல்லை. அவருடைய பரிசுத்த குணம், அவருடைய வழிகள் எல்லாம் பரிசுத்தம் சுத்தம். தேவன் வந்து அவர் ரொம்ப பரிசுத்தரா இருந்தா ஏன் இந்த உலகம் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அவர் உடனடியாக பாவத்தை வெறுத்தாலும் உடனடியா பாவத்துக்கு தண்டனை கொடுக்காம இருக்கலாம். ஏன் அவர் எல்லாத்தையும் சரி கட்ட ஒரு நாளை வச்சிருக்கிறார், அந்த நாளை வச்சிருந்தாலும் அந்த நாளுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் தான் பராமரிப்பில் பழிவாங்கிற தேவனாக பல நேரங்கள் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வெளிப்படுது இல்லைங்களா. ஃபைனல் இல்ல, பல நேரங்கள் அவருடைய ஜட்மெண்ட் வெளிப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் அண்ணாக்கு ஆண்டவர் செஞ்ச உதவி, பராமரிப்புல செஞ்சார். கடைசி காலத்துல சரி கட்டாம இப்பவே அவருக்கு உதவி செஞ்சார், பராமரிப்பு செயல்பட்டு மலடியா இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தார். அண்ணாவுடைய பார்வையில தான் பாக்குறாரு பரிசுத்தர், அவரை மாதிரி பரிசுத்தர் இல்லை. அவரு வித்தியாசம், பர்த்தரை போல் பரிசுத்தம் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, உண்மை அல்லாமல் அவரை போல வேற யாருமே இல்லை. அவர் எல்லாத்துக்கும் கடந்தவர், எல்லாத்துக்கும் உயர்ந்தவர், எல்லாத்துக்கும் பெரியவர், எல்லாத்தையும் ஆளுகிறவர். அவருக்கு ஈக்குவல யாருமே போக முடியாது, எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்தின் மூலமாகவும் எல்லாத்துக்கும் உயர்ந்தவரா இருக்கிறார். அவரை போல வேற தேவர்கள் இல்லை. எத்தனை தேவர்கள் இருக்கலாம்? அப்போ பிலிஸ்தியர்களுக்கு தேவர்கள் இருந்தாங்க, தேவான் ஒரு கடவுள் அவங்களுக்கு, அந்த தேவர் மாதிரி இல்லை, அதெல்லாம் தெய்வங்களே இல்லை. இவர் மட்டும்தான் தேவன், இவர் மட்டும்தான் தேவன், இவரைத்தான் ஆராதிக்கணும். அந்த தேவன்கிட்ட எனக்கு ஒரு உறவு இருக்கிறது, அந்த தேவன்கிட்ட நான் போய் இருதயத்தை கொட்டலாம், அந்த தேவனின் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிறவர், ஒரு உடன்படிக்கையின் உறவு என்கிட்ட இருக்கிறது, அவரோட ஐக்கிய பண்ணலாம். அப்புறம் என்ன வருது? எங்கள் தேவன் போய் போல் ஒரு கண்மலையும் இல்லை. அவருடைய குணாதிசயம் இஸ் ஹோலி, இஸ் இன்கம்பேரபிள், ஒப்பில்லாத தேவன், எதுக்குமே ஒப்போடு கொடுக்க முடியாது. கடவுள் யாரு, அவருக்கு ஏதாவது உதாரணம் கொடுக்க முடியுமா? நோ, அவர் எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் உயர்வு, அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, இஸ் ஹோலி. அடுத்ததாக அவர் இருக்கிற குணாதிசயம் என்ன? எங்கள் கண்மலை போல் ஒருவரும் இல்லை. கண்மலை, தேவன் போல் ஒரு கண்மலையும் இல்லை. கண்மலைனா அவருடைய நம்பகத்தன்மை, நமக்கு இருக்கிற ஆபத்துங்கள்ல, நமக்கு இருக்கிற கஷ்டத்துல கண்ணுக்கு மலை மாதிரி அவரை நம்பலாம். ஐயா உங்களை தான் மலை மாதிரி நம்பி இருக்கிறேன் அப்படின்னும் போது அவரை மலை மாதிரி நம்பலாம். இஸ்ரவேல் ஜனங்க போய் கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, எகிப்தியர் தரிசிக்கிட்டு வராங்க, என்ன பண்றது, கலங்கி போய் நிக்கிறாங்க. மலை மாதிரி அவரை நம்பலாம். கடலை பிரிச்சு கூட உதவி செய்யக்கூடிய தேவன், அவரை நம்புறவர் ஒருபோதும் கைவிடுற தேவன் இல்ல. இஸ் எ ராக், நோ ராக் லைக் ஹிம். பாருங்களேன், கண்மலை போல் தேவன் பாதுகாப்புக்கு. அண்ணா அதை அனுபவிச்சிருக்கிறார் தன் வாழ்க்கையில. அவரை நம்புனா அவர் உடல, அவர் உடல பாருங்களேன், நம்ப ஒரு தேவன். There is no other rock like our God. அவரை நம்பலாம். ஓகே, மூணாவது வசனம். தன்னுடைய சொந்த அனுபவம், தந்த அனுபவத்துல கடவுள் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்டவர் சொல்லி தன்னுடைய பார்வை உலகத்தை இப்படித்தான் அவர் ஆறுதல், என்னுடைய அனுபவத்துல ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாரு, அவர் இப்பேற்பட்ட தேவன், அவர் இப்படித்தான் எல்லா இடத்துலையும் செய்வார். மனிதர்களே, உங்க எல்லாருக்கும் இப்படித்தான் செய்வார். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் பேசுறார், நமக்கும் பேசுது அண்ணா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுது, அவர் இப்படிதான் பதில் கொடுப்பார். இவர் தான் ஒரு பரிசுத்தர், அவரை போல வேற தேவன் இல்லை, அவர் எல்லாத்துக்கும் கடந்தவர். அவர் எல்லாருக்கும் இப்படித்தான் பதில் கொடுப்பார். அது சில பேருக்கு நெகட்டிவா கொடுக்கலாம், சில பேருக்கு பாசிட்டிவா கொடுக்கலாம். அவர் இப்படித்தான், அவர் எல்லாருக்கும் இப்படித்தான் பண்ணுவார். அவர் எப்படி செயல்படுகிறார் என்ன சொல்ல போது, போர்ல எப்படி செயல்படுகிறார், செழிப்புல எப்படி செயல்படுகிறார், குடும்பங்களை வளர்த்துறதுல எப்படி செயல்படுகிறார், இன்னும் வாழ்க்கையில தன்னுடைய சுகத்துல எப்படி, ஒருத்தன் ஐஸ்வர்யம் ஆக்குறதுல எப்படி செயல்படுகிறார், ஒரு மனுஷனை இந்த மேல உயர்த்துறதுல இறக்குறதுல எப்படி செயல்படுகிறார், அதெல்லாம் இங்க வரப்போ. இதான் அவருடைய கேரக்டர். இந்த கேரக்டர் உள்ள தெய்வம் தான் இந்த உலகத்தை ஆளுது. இந்த உலகத்தை அவர் இப்படித்தான் ஆள்றார், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் ஆள்றார், அவர் இப்படித்தான் செய்யறார். பாருங்களேன், தன்னுடைய அனுபவத்துல எல்லா மனுஷர்களுக்கும் சொல்லுது, இந்த புரிஞ்சுக்காங்க மனிதர்களே, இப்படித்தான் அவர் ஆள்றார். என்னுடைய வாழ்க்கையில அவர் செஞ்சது ஒரு சின்ன சாம்பிள், ஆனா இப்படித்தான் உலகத்தை, இந்த சாம்பிள் படித்தான் உலகத்தை அவர் ஆள்றார், உலகத்தை ஆள்றார். இந்த தேவன்கிட்ட நீங்க தயவு வேணும்னா, இவர் பரிசுத்தர், இவர் எல்லாத்தையும் ஆளுகிற கடவுள், இவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கடவுள், இவர்கிட்ட அவங்க தயவு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? மூணாவது வசனத்தில், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். இந்த கடவுள் ஆளுகிற உலகத்துல இருந்தா, இவர் தான் உயர்த்துறவர், இவர் தான் உயிர் கொடுக்கிறவர், இவர் தான் எல்லாத்தையும் செய்கிற உலகத்துல இருந்தா, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இனி மேட்டிமையான அகங்கார பேச்சுகளை பேசாம இருங்கள், பேசாதீங்க, வாய பார்த்துக்கங்க. அப்புறம் அகங்கார பேச்சு, நீ பேசாதீங்க, பாவிகளுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் ஆண்டவர் பயப்படாதவங்களுக்கும் பார்த்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. அவர் எல்லாம் இருக்கிறாருப்பா, அவங்க அவங்க பாவத்துக்கு அது பதில, பாவத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கல, அந்த பாவத்தை பிறப்பிக்கிற அவங்களுடைய அகங்காரத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குது. இவர் தான் தெய்வம், இவர் தான் ஆளுகிறார், இவர் தான் பார்க்கிறார். அவருடைய அகங்காரம், அவரை பத்தி கீழ்த்தரமான எண்ணத்தை வச்சு அகங்காரமா பேசாத. உனக்கு ஏன் இப்படி எல்லாம் வருது தெரியுமா? ஏன் இப்படி அகங்காரமா பேசுற தெரியுமா? அவரை பத்தி தவறான எண்ணம், அவரை பத்தி கீழ்த்தரமான எண்ணம். என்ன நினைக்கிற நீ, உன் அகங்கார பேச்செல்லாம் அவர் கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னுடைய மேட்டுமையான பேச்செல்லாம் அவர் காதுக்கு விழுவுறது இல்லைன்னு நினைக்கிறியா? அவரை பத்தி கீழ்த்தரமான எண்ணம் கொண்டிருக்கிறியா? அதான் கேட்கிறேன் அம்மா. எல்லாம் அவருக்கு தெரியும், காதை உருவாக்குனவர் கேளாது இருப்பாரோ, அவரு தான் காதையே உருவாக்குனாரு. கேட்கிற இந்த இது சக்கேல் ஃபேக்கல்ட்டியா திறமையா அவர் தான் கொடுத்தார். அவரும் பேச்செல்லாம் கேட்க மாட்டாரா? அவ்வளோ கேவலமா ஆண்டவரை பத்தி நினைச்சிருக்கிறியா? இது பெருசா நினைச்சு ஆண்டவரை பத்தி சொல்றாரு. எவ்வளவு பெரியவர் நான் பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன் அவர் எவ்வளவு பெரியவர். உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், அவருடைய உலகத்துல வாழ்றீங்க, அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அவர் ரொம்ப பெரியவர். என்ன நினைக்கிற நீ, பேசுறதுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்காதுன்னு நினைக்கிறியா? ஒரு ஜட்மெண்டேவே வராதுன்னு நினைக்கிறியா? ஒவ்வொரு நீ பேசின வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு வருமே அது நினைக்கிறியா? அவர் நம்ம என்ன செஞ்சாலும் அவர் கண்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா? நீ மாம்சத்தில் விதைத்தாலும் அழிவில் அறுப்பான்னு வேதம் சொல்லுது. இல்ல, மாம்சத்துல விதைச்சா எந்த விலையும் வரப்போறது இல்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? தேவனுடைய பயம் அவனுக்குள்ள இல்லையா? பெண்ணி நான் பேசின பேச்சு அகங்கார பேச்சுங்க. பிலிஸ்தியர்கள் இப்ப திட்டுறாங்க, இஸ்ரவேல் தேவனை என்ன கடவுள் இல்லை அகங்காரம், இதெல்லாம் பேசாதீங்க. இனிமே அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர். ஏன் பேசக்கூடாது? கர்த்தர் ஞானமுள்ள தேவன். ராங் டிரான்ஸ்லேஷன். கர்த்தர் இஸ் அ காட் ஆஃப் நாலேஜ். அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிவுள்ள தேவன். கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் செய்கைகளை செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ அப்படின்னா என்னன்னே தெரியல. டிரான்ஸ்லேஷன் ஒரு மாதிரி இருக்கு இங்கிலீஷ்ல. For Lord is God who knows, he is a God of knowledge, and by him deeds are weighed. எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் ஒருத்தர் தான் தேவன், அவர் தான் பரிசுத்தம் உள்ள தேவன். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் தான் இந்த உலகத்தை ஆளுகிற தேவன். அவருக்கு எல்லாம் தெரியும். நீ பேசுற எல்லா பேச்சும் ரெக்கார்டு வச்சிருக்கிறார். அவர் ஆளுகிற தேவ, அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்கள் இனிமே அகங்காரமா பேசாதீங்க. ஏன், அவர் அறிவுள்ள தேவன். நீ பேசுறது ஒன்னொன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், ஒன்னொன்னும் ரெக்கார்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அகங்காரமா பேசாதீங்க. காது கொடுத்தவர் அவர் தான். அவர் கேளாம இருப்பாரோ? அசிரியன் ராஜா ஒரு வாட்டி என்னையா ஒரு நிமிஷத்தை பார்த்து கேட்கிறாங்க, என்னையா நம்ம பேசுறது எல்லாமே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு அவர் சொல்றார். பக்கத்தில் இருக்கிற ஐயா, அந்த எலியான்னு ஒருத்தர் இருக்கிறார், இந்த இஸ்ரவேல் தேவன் வந்து நீங்க பெட்ரூம்ல உங்க மனசுல என்ன பேசினாலும் அவருக்கு தெரிஞ்சிடுது, அதை போய் எலியா கிட்ட சொல்லிடுறாரு. அதனால தான் நம்ம பிளான் எல்லாம் ஒர்க் ஆகுதுல்ல. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம பெட்ரூம்ல நான் என் வாயின் வார்த்தை பிறப்பாததுக்கு முன்னே நீ அதை எல்லாம் அறிந்திருக்கிறீர். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்ற ரியலைசேஷனை நம்ம வாயை அடக்கணும். பேசக்கூடாது, அகங்கார பேச்சு பேசக்கூடாது. அது செய்யறது மாத்திரம் இல்லை, காட் ஆஃப் நாலேஜ். அவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றவர் பாருங்களேன். அதான் எல்லா செயல்களும் அவருடைய செயல்கள் யதார்த்தம் அல்லவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் எடை போடுறார். அப்படி செயல்கள்லாம் எடை போடுறார். நம்ம சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், நம்ம ரூம்ல இருந்து பேசினா யாருக்கும் தெரியாது, யாராவது பின்னாடி இருந்து பேசினா முன்னாடி அனுப்பிச்சுட்டு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படிலாம் பேசிட்டு அவங்க பின்னாடி போய் அவங்களெல்லாம் பேசினா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அப்படியெல்லாம் நம்ம பழகி போயிடும். வீட்டில் பேசுறது யாருக்கும் தெரியாது, மனைவிங்க கசப்படைஞ்சு புருஷனை திட்டுறதும் அதை திட்டுறதும் கெட்ட வார்த்தை பேசுறதும் யாருக்கும் தெரியாது. இல்லை பிள்ளைங்க அப்பா அம்மாவை விரோதமா கேவலமா மனசுக்குள்ள பேசினாலும் யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். பொலிட்டிஷியன்ஸ் அவங்க செய்யற தீமைகள் ஆங்காரம் அந்த இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். இந்த பெண்ணுக்கு தெரியுது, சொல்லுது, எல்லாருக்கு தெரியும். எல்லாத்தையும் அவர் ரெக்கார்டு வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் எடை போட போறார். பெருமையா பேசாத, பெருமையா. இஸ் காட் ஆஃப் நாலேஜ். அவர் அறிவார், அவர் அறிவார் எல்லா செயல்களும். அவர் எடை போடுற ஒரு கிளியரா பர்ஃபெக்டா அவருக்கு தெரியும். அவர் ஏதாவது எதுவுமே அவரு கற்று எது அன்செக்ட விட்டுற மாட்டார், எதுவுமே அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் ஆளுகிற உலகம் இருக்கு. அவர் ஆளுகை செய்கிற, அவர் பராமரிப்புல ஆளுகளை செய்கிற உலகம். எல்லா துன்மார்க்க செயலுக்கும் அவருடைய பழிவாங்குதல் தண்டனை வந்தே வரும். பர்சனலா செய்யறதுக்கும், குடும்பமாக செய்யறதுக்கும், சமுதாயமா செய்யறதுக்கும், தேசமாக செய்யறதுக்கும், எல்லாத்துக்கும் அவர் பழிவாங்குதல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. கொடுக்கவும் செய்வார். கடைசியில எல்லாத்தையும் எடை போட்டு செய்யறார். அவர் அறிவார். பின்னாடி பேக் டோர்ல யாருக்கும் தெரியாம செய்யறது தெரியாதுன்னு நினைச்சுக்காது. மனசுல என்ன நினைக்கிறியோ அவருக்கு தெரியும். அவர் அறிவின் தேவன் பாருங்களேன். அவருக்கு தெரியும். அகங்கார பேச்ச பேசாதையே பேசினவங்க எல்லாம் என்ன, நாங்க ஃபாரோ சொன்னா இப்படி நின்னுகிட்டு, கர்த்தர் யார், நான் அவரை சேவிக்க மாட்டேன். அவர் யாரு, அந்த கடவுள் யாருன்னு. அவரு கொஞ்சம் அதிகாரங்கள் தான், ரெண்டு மூணு அதிகாரங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா உலகமே சொல்லுச்சு, ஐயோ எகிப்தே அழிந்து போய்விட்டது. அப்படி பேசுறவங்களுக்கு அப்படித்தான், வீட்டுக்கு போய் காலில் எழுந்திரிச்சு கடவுளை கும்பிடலான்னு தன்னுடைய ஆலயத்துக்கு போனா அவருடைய சொந்த மகனே வந்து அவனுடைய கோயிலையே அவனை கொண்டு போட்டார். செத்தே போனான் பாருங்களேன், செத்தே போனான். அகங்காரமா பேசினவங்களோட நிலைமெல்லாம் இதுதான். நேபுகாத்நேச்சர் என்னுடைய வயசு தான் இதெல்லாம் பண்ணிச்சு, நான் எவ்வளவு பெரிய இவன் அப்படின்னாரு. என்ன பண்ணாரு, அவனை பிள்ளை திங்க வச்சார். அகங்காரமா பேசினவன கீழே கொண்டது பிள்ளை தின்னு பெரிய உலகத்திலேயே பெரிய ராஜா, அவர் மாதிரி ராஜா இருந்த பிள்ளை தின்ன வச்சார். அவனுக்கு புத்தி திரும்பி வர அளவுக்கு பிள்ளை தின்ன அகங்காரமா பேசினவனுக்கு. இன்னொரு ஏரோதுன்னு ஒரு ராஜா, அவர் அப்படியே பேசுறாரு வஸ்திரம் போட்டுக்கிட்டு. அப்ப பாக்குறவங்க எல்லாம் பார்த்த, ஐயோ கடவுள் மாதிரி ஒரு இருக்கிறாரே என்ன, திடீர்னு மிகுந்த வேதனையில புழு தின்னு செத்து போனான். அதே இடத்துல ஸ்பாட்ல புழு தின்னு செத்து போனான். ஆங்காரமா பேசாத அவர் அறிவின் தேவன் அழிச்சிருவார். அதான் வார்னிங், ஃபர்ஸ்ட் வார்னிங். இந்த தேவன்கிட்ட உனக்கு தயவு வேணும்னா வாய் அடக்கு, ஆங்காரமா பேசாத, அகந்தையா பேசாத. ஏன், நீ பேசுறதெல்லாம் அறிந்த தேவன், உன்னுடைய செயல்கள்லாம் எடை போடுற தேவன், உன்னை எடை போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறார், பார்த்துக்க. அப்படி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆறுதல். பிள்ளைகள் என்ன, என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாது, என்னுடைய சின்ன கஷ்டம் வேதனை பாடு ஆண்டவருக்கு தெரியாது. இல்லை, அவர் அறிவின் தேவன், நம்மளும் அப்படி நினைக்க கூடாது, எல்லாம் அவருக்கு தெரியும். அதான் ஓகே. நாலாவது வசனம், என்ன செய்யறாரு தேசங்களுக்குள்ள, என்ன செய்யறாரு மக்களுக்குள்ள, என்ன செய்யறாரு சில நேரங்கள்ல பலவான்களுடைய முறிந்தது. அப்படின்னா என்ன, பெரிய பலவான் அதை செஞ்சிருவான் இதை செஞ்சிருவானுங்கெல்லாம் வில்லு முறிஞ்சதுன்னா அவங்களுடைய ஆயுதங்களே வேலை செய்யாம போயிடுச்சு. வில்லுன்னா அந்த காலத்துல வில்லு, அதான் வார் இதுல, அதுவே வேலை செய்யாம தோத்து போனாங்க. பலவான்கள் வில்லு முறிந்தது. எத்தனையோ டைம்ல எவ்வளோ பெரிய ஆளு பட்டுன்னு தோத்து போறதை நம்ம பார்த்துருக்கிறோம், ஹிஸ்டரியில் நம்ம பார்த்துருக்கிறோம், பட்டுன்னு தோத்து போறது இல்லைங்களா. அவங்கதான் பலவான்கள் வில்லு முறிந்தது. ஏன், நம்ம உதாரணம் வேதத்துல எடுத்தோம்னா எகிப்து தேசம், ஈஜிப்ட் சூப்பர் பவர், என்ன ஆர்மி, என்ன சோல்ஜர்ஸ், என்ன ஆயுதங்கள். ஆனா அவங்க யாருக்கு, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கம்பு கூட இல்லை அவங்க கிட்ட, அடிமைகள் எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க, நின்று கூட சண்டை போட முடியாது, பலவான் பலவீன ஆண்கள். ஆனா அவ்வளோ பெரிய மிலிட்ரி பவர், சூப்பர் பவரா இருந்தவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட தோத்து போனாங்க. கர்த்தர் அவங்க கூட இருந்ததுன்னா பலவான்களுடைய வில்லு முறிந்தது. அவர் அப்படித்தான் இந்த உலகத்துல வேலை செய்யறார். பலவான் பலவான்ல ஜெயிச்சிட முடியாது, எத்தனையோ பலவான்ல முறிக்கிறார், அவர் அவங்களுடைய வில்லையே முறிக்கிறார் பாருங்களேன். இதான் ஒரு பெரிய இது, அவருடைய பராமரிப்பு அப்படித்தாங்க நடக்குது. அவருடைய பராமரிப்பு அப்படித்தான் நடக்குது. பலவான்கள் பலவான்ல ஜெயிக்க போறது கிடையாது, பலவான்கள் வில்லு முறிந்தது. அப்புறம் பாருங்களேன், தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். இட்ஸ் ரிவர்சல். நம்ம நினைக்கிறோம் ஸ்ட்ராங் தான் ஜெயிப்பாங்க, இது எவ்வளவு ஆறுதல் நமக்கு. சில நேரங்களில் யோசிச்சு பாருங்க, இவங்களாம் ஸ்ட்ராங் ஆயிட்டு போறாங்களே, அந்த பார்ட்டி ஸ்ட்ராங் ஆயிட்டு போதே, இந்த பார்ட்டி பலவான்களுடைய வில்ல அவர்னால முறிக்க முடியும். தள்ளாடுகிறவர்களை பலம் கட்ட அவர்னால முடியும். அவர் அப்படித்தான் செய்யறவர். தட்ஸ் த மார்வல் ஆஃப் ப்ராவிடன்ஸ். அப்படித்தான் நடத்திட்டு வர்றவர் பாருங்களேன். ஏன், ஒரு உதாரணம் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எலெக்ஷன் ஆச்சு, நம்ம கர்நாடகா எலெக்ஷன் இல்லைங்களா. அவங்க ஓல்டு ராஜாக்கள் கதை சொன்னாலும் அவ்வளவு புரியறதில்லை. இப்போ எலெக்ஷன் ஆச்சு, பலவான்களுடைய முள்ளு விரிந்து முறிந்ததை நம்ம பார்க்கறோம். எங்க எல்லா எலெக்ஷன் எல்லாம் கவுண்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது 113 தான் வேணும் மெஜாரிட்டிக்கு. ஆனா இவங்க கவுண்டிங் பாத்தீங்கன்னா, பிஜேபி கவுண்டிங் பாத்தீங்கன்னா 118-120 வர மாதிரி போர்காஸ்ட் வந்துருச்சு. எல்லாம் நினைச்சாங்க அவங்க தான் ஜெயிச்சாங்க, எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு. என்ன முறிச்சாரு, பலவான்களுடைய வில்ல முறிச்சு தள்ளாடி போயிட்டு இருந்த காங்கிரஸும் இத எடுத்து ஒன்னாக்கி பலம் கட்டினார் இல்லைங்களா. That's an amazing work of providence. இதெல்லாம் யார் செய்யறது, இதான் இதை தான் அவர் நடத்தினார். இதே மாதிரி தான் பலவான்கள், எங்களுக்கு பலம் இருக்கு, எவ்வளவு நாட்டையே ஆள்றவங்க எப்படி முறிஞ்சு போனாங்க அங்க, இப்படித்தான் அவர் செய்யற கிரியை. பலவான்களுடைய முள்ள முறிச்சு தள்ளாடுகிறவர்களை பல கட்டுகிறவர் அவர். That's how his providence works. அப்படிதான் பராமரிப்பு செய்யறது பாருங்களேன். ஒரு அநேக தடவை வேத சரித்திரத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏன் கிதியனை பார்க்கிறோம், பலவீனம் போறது கூட மறந்துகிட்டு இருந்த ஒரு 300 பேரை வச்சுக்கிட்டு பலவீனமா இருந்தவங்க பலவான்களுடைய வில்ல முறிச்சு இவங்களை பல கட்டினார். அப்படித்தான் அவருடைய வேலை. பெரிய ஆர்மிய நிறைய நேரங்கள வார்ல எல்லாம் எல்லா வசதி, எல்லா ஆர்மி இருக்கு, எல்லா வெப்பன் இருக்குது, எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களே, இவங்க ஏன் தோத்து போனாங்க, ஏன்னா கர்த்தர் பராமரிப்பு அப்படித்தான் நடத்துது. போர்ல நிறைய பேர் அவங்களுடைய ஆர்மி பலம் வெப்பன்ஸ்னால யாரும் ஜெயிக்கிறது இல்லை. கர்த்தர் ஜெயிக்க வச்சா தான் ஜெயிப்பாங்க, அவர் ஜெயிக்கணும்னு தீர்மானிச்சா தான் ஜெயிப்பாங்க பாருங்களேன். அவர் ஓட்டு இருக்கு அது இருக்குதுல்ல, அவரு முடிவு பண்ணா தான் ஜெயிக்க முடியும். கடைசி நேரத்திலயோ 2-3 நீ இழந்து மெஜாரிட்டியை இழந்து போகலாம். அவருடைய பராமரிப்பு பாருங்களேன், அவருடைய அதிசயம். ப்ராவிடன்ஸ் பாருங்களேன், அதான் அதை பார்த்து நம்ம கண்ணை திறக்குது. இந்த அம்மா பராமரிப்பு பார்த்து தெரிஞ்சுக்காங்க. தள்ளாடினவர்கள், நல்லா பலம் கூட இல்லாத தள்ளாடுறவங்க பலம் கட்டினார்கள். அஞ்சாவது வருஷம்
என்னென்ன
மாதிரிலாம் விளையாடிட்டு வர்றாரு பராமரிப்பு. அவருடைய திருவிளையாடல் இது, என்ன மாதிரிலாம் விளையாடிட்டு வர்றாரு பராமரிப்பு. இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டு வர்றாரு. அநேக நேரங்களில் அவர் ரிவர்ஸ் பண்றதுதான். இந்த உலகம் மனுஷனால ரன் ஆகல, இது அது உங்களுக்கு புரியுது. அதனால தான் அப்படியெல்லாம் நடக்குது. எல்லாம் ரிவர்ஸ் ரிவர்ஸா சில நேரங்களில் மாறுறதுக்கு காரணம் கர்த்தருடைய பராமரிப்பின் செயல் பாருங்களேன். ரிவர்ஸ் இங்க இன்னொரு ரிவர்சல் என்ன என்ன பாருது, திருப்தியா இருந்தவர்கள். திருப்தியா இருந்தாங்க, எவ்வளோ திருப்தி, எவ்வளோ வசதி, எவ்வளோ எஸ்டேட்டுங்களும் அதுவும் இதுவும் பெரிய பணக்காரது, பெரிய ரிச்சு, திடீர்னு என்ன ஆச்சு, ஏதோ ஒரு நெருப்பு வந்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. அப்படி ஆனது பார்த்துருக்கோம் இல்லையா, எவ்வளோ கதைகள் அப்படி படிச்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம். எவ்வளோ ரிச்சாக இருந்தவங்க அப்படியெல்லாம் இருந்தவங்க திடீர்னு ரிசெஷன் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. மார்க்கெட் டவுன் ஆகி அவங்க ஷேர்ஸ் எல்லாம், கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ் மார்க்கெட் டவுன் ஆகி அவங்க ஷேர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எந்த அளவுக்கு சில பேர் பணக்காராக இருந்தவங்க எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா சாப்பாட்டு கூட இல்லாத நிலைமை வந்துட்டாங்க. சாப்பாட்டு கூட இல்லாமல் போயிட்டாங்க. அது செய்கிறவர் ஆண்டவர், அது செய்கிறவர் ஆண்டவர் பாருங்களேன். அற்புதமாக செய்கிறார். மனுஷ பாதுகாப்பு வந்து மனுஷனுடைய பாதுகாப்பு அவனுடைய செழிப்பில் இல்லை, மனுஷனுடைய பாதுகாப்பு அவனுடைய சுகத்தில் இல்லை. ஏன், இன்னைக்கு நல்லா இருக்கிறவனுக்கு நாளைக்கு இன்னும் நாலு நாளைக்கு சாகிற மாதிரி பண்ணிடலாம், நாளைக்கு ஒரு கொடிய வியாதியை வர மாதிரி பலவே நம்ம படுத்த படிக்க செஞ்சிடலாம். அவர்னால எல்லாம் செய்ய முடியும், அவர் செய்யக்கூடியவர் பாருங்களேன். அது அவர்னால் ரன் ஆகுது. அவங்களுடைய டேலண்ட்டோ அவங்களுடைய வசதியோ அவங்களுடைய பலமோ அதனால இந்த உலகம் ஓடலை. அதை நம்ம பார்க்குறோமா, அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். எக்லிசியாஸ்ல ஒரு வசனம் இருக்கு, படிக்க வேண்டியதில்லை. ரிச்சஸ் ஆர் நாட் டு த மென் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் த ஃபேவர் டு த மென் ஆஃப் ஸ்கில். அவனுடைய திறமைனால ஒரு மனுஷன் இல்லை, ஐஸ்வர்யத்தினால எல்லாம் ஏழை ஆனவங்கெல்லாம் முட்டால் ஆனதுனால ஏழாவுல நிறைய நாள் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அவங்க திறமையாக இருந்தவங்கள கொண்டு வந்துட்டார். நிறைய ஐஸ்வர்யமானவங்கள எல்லாம் அவங்க திறமைனால அவங்க ஐஸ்வர்யம் ஆகலை. ஆண்டவர் உயர்த்தணும்னு முடிவு பண்ணார், உயர்த்திட்டார். அவர் செஞ்சது சில பேருக்கு ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு ஆக செய்கிறாரு, சில பேர் வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தை வச்சுக்க முடியாதபடிக்கு கீழே கொண்டு வர்றாரு. கடவுள் தான் சில பேரை ஏழை ஆக்குறது, கடவுள் தான் சில பேரை பணக்கார ஆக்குது. அப்படி நம்ம பார்க்குறோமா, அப்படி பார்த்தா என்ன செய்வோம் தெரியுமா, ஆண்டவர் என்னை ஏழையாக வச்சுருந்தார்னா என் நிலைமைக்கு ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாருன்ற திருப்தி நமக்கு வரும். அப்போதான் கர்த்தருக்குள் நான் கலி கூறுவேன், ஏன் அவருடைய பெரிய பராமரிப்பின் நோக்கத்துக்காக என்னை இப்படி வச்சிருக்கணும்னு அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஏழையாக இருந்தால் அந்த ஏழை தன்மையில் நான் சந்தோஷமாக இருப்பேன். பணக்காரர் இருந்தாலும் நாளைக்கே என்னை கீழே கொண்டு வந்துட முடியும்னு மிகுந்த பயத்தோடு பக்தியோடு இருப்பேன். அகங்காரம் பெருமையான பேச்சுகள் எனக்கு வராது. பராமரிப்பை பார்க்க கற்றுக்கணும், பார்க்க கற்றுக்கணும் பாருங்களேன். கர்த்தர் தான் இதை செய்யுது. பணக்கார ஆவிரதம் ஏழை, the Lord is the one who make the rich and poor. அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தை வர்த்திக்க பண்றது. ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா 10-15 பேர் இருந்தாங்க, திடீர்னு பெரிய ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் போயிட்டாங்க, இன்னும் 2 பேர் தான் மிஞ்சி இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்தாங்க, திடீர்னு எவ்வளோ உறவினர்கள் குழந்தைங்களாம் பிறந்து அப்படி ஆயிடுச்சு. சரிதான் பாருங்களேன். மலடி என்ன போட்டிருக்கு, ஏழு எங்க வந்துச்சு அப்படின்னு நமக்கு எனக்கும் கேள்வி வந்துச்சு. இந்த அம்மா ஏழு ஒரு குழந்தைதான் பிறந்துச்சு அப்படின்னா ஒரு வேலை விசுவாசத்துல பாத்துருக்கலாம், இன்னும் குழந்தைங்க எனக்கு பிறக்கணும். 5 குழந்தைங்க வந்துச்சு மொத்தமா, 6 ஃபேமிலியில சேர்த்தணும். 6 ஏழுனா ஒரு பெர்ஃபெக்ட் நம்பரை சொல்லுது. மலடியா இருந்தவர் நிறைய குழந்தை பிறந்துச்சு. நமக்கு உண்மையா தெரியல, இந்த ஜூவிஷ் ட்ரெடிஷன்ல என்ன சொல்றாங்க, ஆண்டவர் வந்து பெனினா அவர் தண்டிச்சாரு. அந்த அம்மா இந்த புள்ள, இந்த அம்மாவுக்கு புள்ள பிறக்க பிறக்க ரெண்டு பிள்ளைங்களும் அந்த அம்மாவுக்கு செத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல பிள்ளைங்க நிறைய சாவாங்க இல்லைங்களா, அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஒரு இதாக சொல்லலாம் அப்படின்னு நமக்கு தெரியல, வி டோன்ட் ஹவ் எவிடன்ஸ். ஆனால் ஜூவிஷ் ட்ரெடிஷனில் சொல்கிறாங்க, மலடியாக இருந்தவர் ஏழை பெற்றால் பெற்றவர் அலட்சியப்பட்டால், ஏன்னா நிறைய பிள்ளைங்க அது இறந்து போச்சு பாருங்களா. இதுதான் ரிவர்சல், ரிவர்சல் ஆஃப் த ப்ராவிடன்ஸ். ஆண்டவர் செய்யறது இதெல்லாம் என்ன பண்ணுது, அண்ணா அருமையா ஆண்டவருடைய குணாதிசயங்களை ரியர்ஸ் பண்ணுது. ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எப்பேற்பட்டது, அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அதை பார்த்து ரியர்ஸ் பண்ணி அதை சந்தோஷப்படுது. பாருங்க, இதுதான் நம்ம ஒரு லெசன். கடவுள் எப்பேற்பட்டவர்னு பார்த்து அதில் நம்ம திருப்தி அடையணும், அது எப்பேற்பட்டவர்னு பார்த்து உணரணும். முதலாவது ஆண்டவருடைய பராமரிப்பில் அண்ணாக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ரெண்டாவது ஆண்டவருடைய குணாதிசயத்தை தான் நம்பினதுனால தான் ஆண்டவருடைய பராமரிப்பை அந்த அம்மா நம்பிச்சு. மூணாவது பாடம், ஆண்டவருடைய பராமரிப்பை கஷ்டமான சூழ்நிலைகளையும் நம்ப தெரிஞ்சிருச்சு. கஷ்டமான சூழ்நிலைகளையும், ஈவன் டார்க் டைம்ஸ், ஃப்ரௌனிங் ப்ராவிடன்ஸ்னுவாங்க, சில நேரத்தில் பராமரிப்பு நம்மளை பார்த்து முறைக்கிற மாதிரி தெரியும். ஏன், நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும், அப்பவும் அதை நம்ப கற்றுக்கிச்சு. பாருங்களா, ஆறாவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, குணாதிசயத்தை நினைச்சு பார்த்தது. நினைச்சு பார்க்கும்போது கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். சில நேரங்களில் எங்கேயாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க, கொடூரமான ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன, சில நேரங்களில் பாஸ்டர்லேயே சொல்லி கொடுத்தோம், இதுக்கும் இது ஆண்டவர் செய்யல, ஆண்டவர்னால ஆர்ப்பட்டது அல்ல அருமையானவர்களே அப்படின்லாம் பேசுறது இல்லை. உண்மையாக ஆண்டவர் தான் செஞ்சார். இந்த உலகத்தில் ஒருத்தனை கொள்றதும் ஆண்டவர் தான், ஒருத்தர் ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்கறதும் ஆண்டவர் தான். அவர் சித்த மரணத்துக்கும் ஜீவனுக்கும் சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் ஏன் செய்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அவருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்ததுனால, நோக்கத்துக்கு இருந்ததுனால, கொள்ளுகிறவரும் அவர் தான், உயிர் கொடுக்குறவரும் அவர் தான். ஒரு மனுஷனை வியாதியாக படுக்க போடுறவும் அவர் தான், படுத்து போட்ட மனுஷனை உயர்த்துக்கிறவங்க அவர் தான். அவர் கையில் தான் இருக்குது எல்லாம். அப்படி பார்க்குறோமா, அவர் பார்க்குறோமா, அதான் பராமரிப்பின் பார்வை. அண்ணா பார்த்துச்சு, நமக்கு கற்றுக் கொடுக்குது. வரல, டிராஜிக்காக நடக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய இறையாண்மையில் தான் இருக்குது. தேவனுடைய யோகுக்கு, யோகு வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு ஒரு யோகு கமெண்ட்ரிக்கு, ஜான் கால்வின் எழுதின கமெண்ட்ரிக்கு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, இட் இஸ் அ கிரேட் திங் டு பி சப்ஜெக்ட் டு த மேஜஸ்டி ஆஃப் காட், தேவனுடைய மாட்சிமையான பராமரிப்பு கீழ் அடங்கி இருப்பது மிகப்பெரிய காரியம் அப்படின்னு யோகு கமெண்ட்ரிக்கு அவர் அப்படி எழுதியிருக்கிறார். யோகு வந்து வாழ்க்கையில் யோசிச்சு, அவருக்கு நடக்காத டிராஜடியா, பிள்ளைங்களாம் செத்து போச்சு, ஒரே ஆக்சிடென்ட்ல எல்லாம் பிள்ளைங்களும் போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, உடம்புலலாம் வியாதி வந்துச்சு. அவங்க மனைவி என்ன சொல்லுது, கர்த்தரை சபிச்சுட்டு சாவியா அப்படின்னு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு பெண்களுக்கு இல்லைங்களா அப்படி வருது. மூட அந்த அண்ணா மாதிரி பெண் இல்லாது, முட்டாள பெண்கள் மாதிரி பேசாத. கர்த்தர்கிட்ட இருந்து நல்லது வரும்போது வண்டி வாங்கிக்கிறோமே, அவர்கிட்ட இருந்து கஷ்டம் வரும்போது வாங்கக்கூடாதா? அவர் தான் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்தவர், அவர் எடுத்துக்கிட்டார், அவருக்கு ஸ்தோத்திரம். யாஸ் அ பர்பஸ், அவர் தம்மா செய்ய மாட்டார். அவர் ஒருத்தனை படுக்க போடுறது, எந்திரிக்க வைக்கிறது, ஒருத்தனுக்கு செல்வம் கொடுக்கறது, ஒருத்தனை ஏழையா வைக்கிறது, அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ்ல நான் ஒரு கருவி அப்படின்னு பார்க்குறோமா? பார்த்தா எந்த சூழ்நிலையிலையும் என் இதயம் கர்த்தருக்குள் கலி கூறுகிறது, அந்த ஆனந்தம் நமக்கும் கிடைக்குங்க. பாருங்களேன், மேபி அண்ணா தன் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், அண்ணாக்கு உங்களுக்கு தெரியுமா, பெனினா தாண்டி பெனினா தான் வாழ்க்கையில் பெரிய டார்ச்சர். அண்ணாக்கு ஒரு அன்பை பகிர்ந்துகிட்டா, உள்ள இல்லைன்னு உயிரை எடுக்கிறா, ஆனால் சாமியர் பிறந்ததுக்கு பெனினா தான் காரணம் இல்லையா. பெனினா அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்து திருப்பி திருப்பி டார்ச்சர் கொடுக்கலாம், இப்படி ஒரு விசுவாசம் வந்து இப்படி ஒரு ஜபத்தை பண்ணி சாமியலை பெற்றிருக்க முடியுமா? இல்லை. பெனினா வாச இன்ஸ்ட்ருமெண்ட். நமக்கு நம்ம வாழ்க்கையில் பெனினாங்க நிறையா இருக்கு, ஐயோ இது நாப்பா இவ்வளோ தொந்தரவா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுதான் வச்சு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறார் இல்லைங்களா, நம்மளை வளர்த்து வர்றாரு. பெனினாக்கும் நம்ம நன்றி செலுத்தணும், சாமியல் பிறந்தது அந்த அம்மா பண்ண டார்ச்சர் தான். பாருங்க, அதெல்லாம் யூஸஸ் அதைத்தான் பார்க்குது. அதை திரும்பி பார்க்கும்போது எல்லாம் நடந்ததுனால தான், ஐ சீ த வண்டர்ஃபுல் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், இஸ் ஹாஸ் அ பர்பஸ். எங்கேயாவது பர்பஸ் பாருங்களா, அந்த பர்பஸை எங்கே கொண்டு போகுது? மரணத்தையும் ஜீவனையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறவர் அவர் தான். ஒரு பிறக்கிறதும் இறக்குறதும் சில நேரங்களில் ஆண்டவர் கொள்ளுகிறார், உயிர் கொடுக்கிறார். எந்த நேரத்தில் ஒரு மனுஷன் உயிரை எடுக்கணுமோ டக்குன்னு அம்பு போய் அவன் உயிர் போயிடும். அவர் தான் முடிவு பண்ணது. சில நேரத்தில் இப்போ ரிஷப் கார்டன் பிரின்சிபல் இறந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு தான், அந்த பிரின்சிபலாக்கும் ஷாக்கு. ஆண்டவர் கடமுறை நமக்கு ஷாக்காக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தான் பண்ணாருங்க. காட் ஒன்லி டெட். யார் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க, அவருடைய சித்தம் தான். அவர் தான் காக்கிறதும், அவர் தான் அழிக்கிறதும், எல்லாமே அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. பாதாளத்துக்கு கொண்டும் வராரு, கொண்டோம் மேலே கொண்டோம் போறாரு. சில நேரத்தில் செத்தே போனாங்கன்னு நினைப்பாங்க, திடீர்னு நல்லா வந்துடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில பேர் இவங்க இன்னும் எத்தனை நாள் தாங்குவாங்கன்னா போய்கிட்டே இருக்கும் அவங்க ரன்னிங் ரேஸு. அவங்க போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இவங்க ஒண்ணு ஆகாதுன்னு பட்டுன்னு மண்டியை போட்டுருவாங்க. ஏன் அப்படி நடக்குது? இஸ் தி ஒன் ஹூ டஸ் இட். அதான் ஒரு ரிவர்சல். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம பலத்தை பொறுத்து இல்லை, நம்ம திறமையை பொறுத்து இல்லை, நம்முடைய கெட்டிகாரத்தனத்தை பொறுத்து இல்லை, இதெல்லாம் பராமரித்தின் தேவனை பொறுத்து இருக்கு. அந்த தேவன் கீழே தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அவர் கண்ட்ரோல்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஏழாவது வசனம், இந்த உலகத்துல ஒருத்தன் சொன்ன மாதிரி ஏழையா இருக்கிறது, ஒருத்தன் ஏழை ஆவருது, பணக்கார ஆவருது, அவர் கையில தான் இருக்குது. இந்த திறமையில இல்ல. கர்த்தர் ஐஸ்வர்யம் செய்கிறவரா இருக்கிறார், ஏழையா செய்கிறவனும் இருக்கிறார். தாழ்த்துறவனை உயர்த்துவார், உயர்த்துறவனை தாழ்த்துவார். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஏழையா இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய பராமரிப்புல இப்படி வச்சிருக்கிறீர், ஆனா என்னை இப்படியே கூட நீ வைக்க முடிய வைக்காம இருப்பீர், என்ன உயர்த்துவீர் இல்லைங்களா, என்ன உயர்த்த முடியும். ஆனா நம்ம இதுலயே புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு ஆண்டவர் பராமரிப்பை பார்க்காம அப்படிலாம் இன்னொரு அருவறுப்பா நம்ம நடந்துகிட்டு இருந்தோம், இதுலயே நம்ம எப்படி உயர்த்துவார்? யோசிச்சு பார்த்துதான் நிறைய பாடங்கள் இருக்கு. அவர் தான் நம்மளை இப்படி வச்சிருக்கிறார், ஆனா இதே வச்சிருக்க மாட்டார் இல்லைங்களா. வயசுதியா இருந்துச்சுன்னாலும் நம்ம அப்படி நினைக்கணும், இப்படியே நம்ம இருக்க மாட்டோம் இல்லைங்களா. அவர் இறக்குனாலும் இறக்குவார். அவருக்கு முன்பதாகத்தான் பயந்து மேல உலகத்துல வாழ்க்கையில ப்ரொமோஷன் நமக்கு வருதுன்னா அது தானா வந்துடல. ஜோசப் ஜெயில இருந்து திடீர்னு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு, மோசே வனாந்திரத்துல இருந்து திடீர்னு பெரிய மனுஷனா போறாரு, தாவீது ஆடு மேய்க்கிறதுல இருந்து பெரிய இதா, இதெல்லாம் எங்க பண்றது, இதெல்லாம் யார் பண்றது? சால் ராஜால இருந்து ஒன்னும் இல்லாம போறாரு, அவர் தான் அது செய்யறது. நம்ம நாட்டுல டி விக்கிறவரு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு, இதெல்லாம் யார் செஞ்சது? அவர் செஞ்சது தான். எப்படிங்க எப்படிங்க அதெல்லாம் அவர் செஞ்சது, எப்படி முடியும்? நம்ம நினைக்கிறோம் அவர் திறமை பேச்சு திறமை அந்த திறமை இல்ல, அவர் பிளான் இருக்கு, செய்யறதுக்கு அவருக்கு சித்தம் இருக்கு, அதுதான் அவர் செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா. ஓகே படிங்க.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களுடைய உட்காரமும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார்.
பாருங்களேன், இதான் கடைசி ஒரு ஒரு கிரக்ஸ் ஆஃப் தி பாசேஜ்னா இதான், அந்த பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது. பாருங்களேன், இது வந்து பூமியை ஓடுற அஸ்திபாரத்தை பத்தி பேசல, ஒரு பிகரேட்டிவா தி சோஷியல் ஆர்டரிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்துல சமுதாய கட்டுப்பாடு, சமுதாய வழிநடத்து, சமுதாய அமைப்பு கர்த்தரால் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஏரியா கான்ஸ்டிடுவன்சிக்கும் எம்எல்ஏ ஏற்படுறது, சீஃப் மினிஸ்டர் ஏற்படுறது, பிரைம் மினிஸ்டர் ஏற்படுறது. அந்த சமுதாயத்தில் யார் ஏழையா இருக்கணும், யார் பணக்காரனா இருக்கணும், நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய எல்லைகளை முன்குறித்து, நம்முடைய காலங்களை முன்குறித்து எல்லா ஆசையும் இப்படித்தான் வச்சு நடத்துகிற தேவன் அவர் தான். ஒருத்தனை ஏழையா ஆக்குறது, ஒருத்தனை பைசரியா ஆக்குறது, ஒருத்தனுக்கு சுகத்தை கொடுக்கறது, ஒருத்தனை வியாதியை கொடுக்கறது, எல்லாத்தையும், ஒருத்தனை கொள்றது, ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறது, எல்லாத்தையும் செஞ்சு வருகிற தேவன் அவர் தான். அவ்வளோ பெரிய பார்வை தேவனை பத்தி இருக்கா நமக்கு? அப்படி இருந்தா நம்ம வித்தியாசமான ஆளுங்க இல்லைங்களா. அவ்வளவு பெரிய பார்வை இருக்கா? யோசிச்சு பாருங்க, பிரின்சஸோ ராஜாக்களோ வந்து இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட், அவர் தான் நடத்துற எல்லா சமுதாயத்தையும், எல்லாத்தையும் ஆர்டர் பண்றவர் அவர் தான், எல்லாத்தையும் ஆர்டர் பண்றவர் அவர் தான், தான் கர்த்தருடைய அஸ்திபாரங்கள். ஓகே, கடைசியில பாப்போமே, தொடர்ந்து படி. பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை, பலத்தினால் இந்த அம்மா பார்த்துட்டே பாருங்களேன், சொந்த அனுபவம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குது. கர்த்தரின் அறிவுள்ள தேவன் அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சு அடக்கி எல்லாத்தையும் ஆண்டு வருகிறார். அவருக்கு முன்னாடி அவங்க ஆர்வமா பேசாது, அவங்க ஆர்வமா நடந்துக்காத, அவர் எல்லாம் அறிஞ்சவர், அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வரவரு, அதுக்கு அவருக்கு பயந்து அடங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் அப்படியே போகுது, அப்படியே போய் வந்து புதிய ஏற்பாடுக்கு வருது. பாருங்க, முதல் தடவை 10வது வசனத்தில் பைபிள்லயே மேசியான்ற ஒரு வார்த்தை இந்த அம்மா தான் யூஸ் பண்ணிருக்கு.
பாருங்களேன்,
தான் அபிஷேகம் பண்ணினவர், அபிஷேகம் மேசியானா என்ன அர்த்தம் தெரியுமா? அபிஷேகம் பண்ணினவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் மேசியா பார்க்குது. எங்க இருந்து பார்க்குது பாருங்களேன், நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், அந்த அம்மா எங்க இருந்து பார்த்து தன் அனுபவம் சின்ன அனுபவம், அதை வச்சுக்கிட்டு இதான் சாம்பிள், இதுதான் இஸ்ரவேலுக்கு இனிமே செய்ய போற, இதான் இதெல்லாம் ட்ரெயிலர், ஒன்னு சாமியில் ரெண்டு சாமியில் தான் நடக்க போகுது. பிலிஸ்தியரை முடியடிச்சு ஒரு ராஜாவை வர பண்ண போறாரு, அந்த ராஜா மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இல்ல, இன்னொரு ராஜா வரப்போறாரு, அந்த ராஜாவை வச்சுதான் உலகங்களை அவர் நியாயம் தீர்க்க போறார். அங்க வருது பாருங்களேன், உலகங்களையும் அவர் நியாயம் தீர்க்க போறாரு. எல்லாம் நடக்கப்போ உலகம் முடிவுக்கே போயிருச்சு, உலகங்களையும் அவருக்கு ராஜாவை பண்ணி அவர் கொம்ப உயர்த்துவார்னா அவருக்கு தான் எல்லாம் கடைசியில வெற்றி வரப்போறோம். உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவுடைய ராஜ்யங்கள் ஆயின அப்படின்னு அதை நோக்கி தான் போது எல்லாமே. அவருடைய மேசியாவுடைய வெற்றி, பிசாசு சபையுடைய சத்ருக்கள்லாம் அழிஞ்சு போய் இயேசுக்கு தான் வெல்ல போறாரு கடைசியில். அவருடைய நாமம் தான் உயர்ந்த நாமமா நிக்க போகுது, அதைத்தான் நோக்கி எல்லாமே ஓடுது. இந்த கடவுளுடைய சத்ருக்கள் பிசாசு உலகம் எல்லாமே அழிய போகுது, அதை நோக்கி ஓடுது. அவர் தன் ஜனங்களை மீட்டு கொண்டு வரப்போறார். அந்த மீட்புக்கு நான் ஒரு கருவி, என் புள்ள ஒரு கருவி, என் பிள்ளையினால ராஜா வரப்போறாரு. அந்த ராஜா அபிஷேகம் தாவீது அவர் தான் அபிஷேகம், சாமியல் தான் அபிஷேகம் பண்ண போறாரு. அதன் மூலமா வரப்போறாரு இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதன் மூலமா உலகங்களை நியாயம் தீர்த்து ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மீட்டு என்ன செய்யறாராம், தன்னுடைய ஜனங்களுக்கு 9வது வசனத்தில் தன் பரிசுத்தவான்களை பாதங்களை காப்பார் இல்லைங்களா, எப்படி வருது, காப்பார் தன் பரிசுத்தவான்கள் பாதங்களை பாதுகாப்பா, அவங்க முற்றிலும் அவங்க பாதையும் எல்லாத்தையும் காப்பார். கடைசியில தன்னுடைய மக்களை அவர் காப்பார். ரெவலேஷன்ல தான் நடக்குது, ரெவலேஷனுக்கு போயிருச்சு இந்த அம்மா. காப்பாரு ஆனா துன்மார்க்கங்களை எங்க இருளிலே, வெளியான இருளிலே மௌனமா அடக்குவார், நரகத்துல தூக்கி அவங்களை போடுவார். இதான் முடிய போகுது ஆண்டவருடைய மீட்பு. இதுலதான் இந்த உலகத்துல எப்படியோ குழம்பி நீங்க பாக்கலாம், பராமரிப்பின் தேவன், கவர்னர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஹீ ரூல்ஸ், இதெல்லாம் ரூல் பண்ணி கொண்டு போறாரு ஒரு பர்பஸுக்கு. அற்பியா அற்புதமான பர்பஸ், நமக்கெல்லாம் புரியாது அந்த பர்பஸ். அதுல எல்லாம் நம்மெல்லாம் இருக்கிறோம், அதுல நம்மளும் ஒரு கருவி. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் இருந்தா தன்னுடைய பராமரிப்பில் அது பெரிய பர்பஸ் அவர் பார்த்தான். பராமரிப்பு நம்ப ஆரம்பிச்சா, பராமரிப்புல தனக்கு நம்பிக்கை வந்தது தேவனுடைய குணாதிசயத்தின் நம்பிக்கை வச்சதுனால, அவர் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சதுனால. அது மாத்திரம் இல்ல, கஷ்டமான பராமரிப்புலையும் தனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சாவு நடக்கும்போது, கஷ்டம் நடக்கும்போது, உங்களுக்கு சில நேரங்களில் கஷ்டமான பராமரிப்பு இருக்கலாம், வேலை இல்லாமல் சில பேருக்கு இருக்குது இல்லைங்களா, சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, சில பேருக்கு வறுமை பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் இஸ் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அவர் இது ஒரு நோக்கம் இருக்குது இந்த மாதிரி உங்களை வச்சிருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எங்கேயோ கொண்டு போறாரு அவர், அதுதான் தெரியும். அதில் நம்ம இதெல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியில் அவருடைய பிக்கர் பர்பஸ் அவர் பார்க்கலாம், அங்கிருந்து பாக்குறாங்களே, அதான் பெரிய இருக்க ரொம்ப த்ரில்லிங். எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி நம்ம இங்க வந்துட்டோம், அவருடைய சபையில இருக்கிறோம், அவருத்தான் கடைசியில நமக்காக வரப்போறாருன்னு நம்ம அந்த பர்பஸை பார்க்க கூடாது. நான் என் சபையை கட்டுவேன், நரகத்தின் ஒளிமுக வாசல் அதை மேற்கொள்ள முடியாது, கடைசியில அந்த சபை மூலமா எல்லா சத்துருக்களையும் நான் வெல்ல போறேன்னு இருக்கிறாரு. அதுக்குதான் நம்மளை கொண்டு போறாரு, அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். மேசியா உயர போறாரு, அவர் ராஜா காலில் பார்த்த மனவாளனுக்கு எல்லா வெற்றி வரப்போகுது. அவரோடு நாம் அரசாங்க போறோம், நித்தியத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் விருந்துள்ள போறோம். அந்த அண்ணாவும் உட்கார்ந்துருக்கோம், அண்ணா கூடவும் நம்ம விருந்து சாப்பிட போறோம். ஏன்னா குளோரியஸ் பாட்டு, ரொம்ப த்ரில்லிங் பாட்டு இல்லைங்களா. எனக்கு நேரம் இல்லை நிறையா, நான் அதை எழுத எழுத எனக்கு எவ்வளவோ வந்துகிட்டே இருந்துச்சு. அற்புதமான பாடுங்கள், அற்புதமான பாடுங்கள். நம்ம பார்த்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். இதை பார்த்து நம்ம பார்வையை நம்ம சரி செஞ்சுக்கணும், பார்வையை தெரிஞ்சு செஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து இந்த பூமியின் 9வது வசனம், பராமரிப்பில் அவர் ஆண்டு வந்தாலும் கடைசியில பூமியின் எல்லைகளை அடையாந்திரங்களை ஒருத்தனை எஸ்கேப் ஆக முடியாது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கிட்ட. அவர் பரிசுத்தர், ஒருத்தரும் ஒரு கிரியே எக்ஸ்கேப், நீ சூசைட் பண்ணாலும் விட மாட்டார். சில பேர் சூசைட் பண்ணிட்டு, ஹிட்லர் சூசைட் பண்ணி இறந்துட்டார், தான் அவ்வளவு தப்பு பண்ணார், விட்டுருவாரா, எழுப்பி கூட்டு வருவார். பூமியின் கடையாந்திரங்களை இருந்து கூட்டு வந்து உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டேன் இல்லைங்களா, அங்காரமா எவ்வளவு பேசினேன், உன்னுடைய கிரியைகள் எல்லாம் நான் எடை போட்டேன், தன் தன் கிரியைக்கு தக்கதாக ஒரு ஒருவனையும் நியாயம் தீர்ப்பார், பூமியின் கடையாந்திரங்களையும் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்த்து தன் ஜனங்களை அவர் காப்பாற்றுவார், தங்கள் பாதங்களை காப்பாற்றி தங்களோடு வைத்துக் கொள்வார். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு, அண்ணா இப்படி பார்த்து நமக்கு சொல்லு, தேவனுக்கு நம்ம உதவி மன்றாடணும். இந்த பார்வை எங்களுக்கு கூட ஆண்டவரே, இந்த பார்வை எங்களுக்கு கூட எவ்வளோ பெரிய காலத்தில், எவ்வளோ பழைய காலத்தில் என்ன பராமரிப்பின் பார்வை அந்த அம்மாக்கு இருந்துச்சு, இந்த பார்வை எங்களுக்கு கூட. ஜெபம் பண்ணு, அருமையான ஆண்டவரே, இந்த பாட்டில் அண்ணாவுடைய பாட்டில் எத்தனை சத்தியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இவர்களை சந்தோஷமாக கேட்டவர்களாக இராமல் இதை உர்த்து பார்த்து இதில் நிலைத்திருந்து இந்த வசனங்களுக்கு எங்களில் இருக்கக்கூடிய குறையில் கண்ணாடியில் பார்த்து எங்களுடைய குறைகளை பார்த்து போகாத எங்கள் குறைகளை சீர்திருத்திக் கொள்ள, எங்கள் பார்வையை சீர்படுத்திக் கொள்ள, அண்ணாவை போல் பார்வை கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பராமரிப்பின் தேவன் ஆண்டு வருகிறீர். நீர் பரிசுத்த தேவன், உங்களுடைய குணாதிசயம் நம்பத்தக்க கற்பாறை நீர், உண்மை நம்பினர் ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர். கஷ்டமான சூழ்நிலையில் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் என் பலனா இருக்கிறார். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்தாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னு பார்த்த மாதிரி ஆண்டவரே உண்மை நம்பி கஷ்டமான சூழ்நிலைகளில் நீர் உடைய பெரிய நோக்கத்துக்கு எங்கள் வாழ்க்கையில் அனுப்புறீர்ன்றதை பார்த்து அடங்கி தாழ்வையோடு எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள் கலிகுறுகிறவர்களாக திருப்தியா இருக்கிறவர்களாக இருக்க நீர் உயர்த்தினாதான் உயர்ந்து என்ற நம்பிக்கையோடு உண்மையில் சார்ந்து இருக்க மேட்டுமையான பேச்சுகள் எங்கள் வாயிலிருந்து அகண்டு போக, பெருமை அகண்டு போக, தேவனுக்கு பயந்து இதே பெரிய தேவன் உண்மை போல் வேறு தேவன் இல்லை என்ற ஒரு தேவன் உணர்வோடு நாங்கள் வாழ உதவி செய்யமாட்டோம். எல்லா மனிதர்களையும் பூமியின் கடையாந்தர்களையும் நீர் நயம் தீர்க்க போகிறீர். உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கொம்பை நீர் உயர்த்தப் போகிறீர். ஒரு நாள் வரப்போகிறது, மேசியா ஜெயிப்பார், அவரோடு நாங்கள் ஜெயித்து அவரோடு ஆட்டுக்குட்டியினுடைய பந்தியில் இருப்போம். எவ்வளவு பெரிய அருமையான எதிர்காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதெல்லாம் பார்த்து காலையில் நாங்கள் படித்த மாதிரி மனவாளன் இருக்கும் போது நாங்கள் ஏன் துக்கமா இருக்கணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கும் போது எனக்கு என்ன குறைவு உண்டு என்று நினைத்து கலிகூற மக்களாக இருக்க ஆனந்தத்தோடு அண்ணாவுடைய ஆவில் நாங்களும் நுழைந்து இந்த இடத்தை விட்டு போகும்போது கர்த்தருக்குள் நான் கலிகூறுவேன் கலிகூறுவேன் என்ற ஆனந்தத்தோடு அந்த ஆவில் நாங்கள் போக உதவி செய்வோம். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு நம்ம இந்த கூட்டத்தை